அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 11 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யக்கோரி சென்னையில் நடைபெற்ற பேரணி, இலங்கை கிழக்கு மாகாணத்திலும் தனியார் காணிகள் விடுவிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளது குறித்த செய்தி,
பிரதமர் வடக்கில் இருக்கின்ற 1000 ஏக்கர் காணிகளை விடுவித்துக் கொடுத்திருக்கின்றார். கிழக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவிப்பு என்பது எங்களை பொறுத்த மட்டும் ஒரு வடக்கை போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லை.
உங்கள் கருத்துக்களை தாங்கி வரும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல், பிரமிளா கிருஷ்ணன்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கு பிரிட்டன் வாக்களித்தால் ஐரோப்பிய ஒன்றியம் உடைய வாய்ப்பாக அமைந்துவிடும் என ஸ்வீடனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையராக கடந்த 10 செயல்பட்டு வந்த மார்க்கெட் வால்ஸ்டாம் பிரிட்டன் வெளியேறினால் இது மற்ற நாடுகளிலும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்த தூண்டுதலாக அமையும் என்று கூறியுள்ளார். பிபிசிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பேசிய வால்ஸ்டாம், மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவுகள் எப்படி வந்தாலும் அதன் விளைவுகள் மோசமானதாகவே இருக்கும் என்றார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இருப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மற்ற நாடுகள் தங்கள் உறுப்பினர் விதிகளில் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்.
சீரத் நகரின் மீது இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் தொடுத்த பதில் தாக்குதல் ஒன்றை முறியடித்துள்ளதாக புதிய லிபிய அரசுடன் இணைந்து செயல்படும் படைகள் தெரிவித்துள்ளன. ஓர் இரவிலேயே அரச படைகள் சீரத் துறைமுகத்தை கைப்பற்றியுள்ளது. சீரத் நகரை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து விடுவிப்போம், லிபியாவை தூய்மைப்படுத்துவோம், எங்கள் நாட்டில் எதிரிகளை எதிர்ப்போர் யாரையும் வெற்றி கொள்வோம் என்று படையினர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஓர்லாண்டோ நகரில் அமெரிக்க பாடகியான கிறிஸ்டின் அக்ரிமி சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். கிறிஸ்டின் அக்ரிமி த வாய்ஸ் என்ற திறமைகளை வெளிப்படுத்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போட்டியாளர் ஆவார். நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி முடித்துவிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டுக் கொண்டிருந்த போது தாக்கப்பட்டார். இதனால் ஏற்பட்ட காயங்களால் மருத்துவமனையில் கிறிஸ்டி உயிரிழந்தார். துப்பாக்கியால் சுட்டவரை கிறிஸ்டியின் சகோதரர் தடுத்தபோது அந்த நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
ஒரு முக்கிய ஷியா முஸ்லிம் திருத்தலம் இருக்கின்ற டமாஸ்கஸின் புறநகரில் நடந்துள்ள 2 குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று சிரியாவின் அரச தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. வாகனங்கள் எரிந்து புகை மேல் எழுவதையும் சிதறிய துண்டுகள் தெருக்களில் பரவி கிடப்பதையும் தாக்குதல் இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்டுகின்றன. உலக அளவில் உள்ள ஷியா முஸ்லிம் நம்பிக்கையாளர்களால் வணங்கப்படும் சையிதா செய்னப் திருத்தலத்தின் அருகில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன.
ஊழல் செய்த அல்லது கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சட்டப்பூர்வமற்ற முறையில் செயல்பட்ட பல உயர்நிலை அதிகாரிகளை நைஜீரிய ராணுவம் பதவி நீக்கம் செய்துள்ளது. யாருடைய பெயர்களையும் வெளியிடாத நிலையில் 1 மற்றும் 2 நட்சத்திர நிலை ஜெனரல்கள் பதவி நீக்கப்பட்ட அதிகாரிகளில் இடம்பெற்றிருப்பதாக நைஜீரிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிடுகின்றது.
தெற்கு பிரான்ஸ் நகரமான மார்சேயில் 100 மேற்பட்ட இங்கிலாந்து கால்பந்து ஆதரவாளர்களை கலவர தடுப்பு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி பின்னுக்கு தள்ளினர். தொடர்ந்து 3வது நாளாக பழைய துறைமுகத்தை சுற்றிலும் உள்ள உணவகங்கள் மற்றும் மதுக்கடைகளை சுற்றிலும் நடந்த வன்முறையின் போது காலி பியர் பாட்டில்கள் போலீசார் மீது வீசப்பட்டன.
செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்யக்கோரி சென்னையில் இன்று பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் பங்கேற்ற பேரணி ஒன்று நடைபெற்றது. அதுகுறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டுமென கோரி ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்ற பேரணி ஒன்று சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதை அடுத்து கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக பேரறிவாளன் அதே ஆண்டு ஜூன் மாதம் 11 கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு 25 நிறைவடைந்ததை குறிக்கும் வகையிலும் இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் உள்ள 7 பேரை விடுதலை செய்ய கோரியும் இந்த பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை ராஜரத்தினம் மைதானத்திலிருந்து பாந்தியன் சாலை சந்திப்பு வரை இந்த ஊர்வலம் நடைபெற்றது. பேரறிவாளனின் தாயார் அற்புதம் அம்மாளின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளின் தலைவர்கள், திரையுலகைச் சேர்ந்த விக்ரமன், அமீர், ராம், சத்யராஜ் என பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் திரையுலகைச் சேர்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கில் பங்கேற்றனர். ஊர்வலத்தில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது விதியை பயன்படுத்தி இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என கூறினார்.
அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவில் இன்று ஆணை பிறப்பித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று, இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுடைய கோரிக்கையாகும். இதை புரிந்து கொண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம்.
ஊர்வலம் முடிவடைந்த பிறகு அற்புதமம்மாள் உள்ளிட்ட 5 பேர் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் இது தொடர்பாக மனு ஒன்றையும் அளித்தனர். உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அற்புதமம்மாள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
முதல்வர் அம்மா கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, என்னோட 25 ஆண்டுகால வலியை உணர்ந்து நோயாளி ஆகிவிட்ட என் துணைவரோட ஏக்கத்தை வெளிப்படுத்தி, பாதி நோயாளியா வெளியே வரப்போற என் மகனோட உடல்நிலையை வலியுறுத்தி எல்லாமா ஒரு கோரிக்கையா நான் வச்சிருக்கிறேன். விரைந்து விடுதலை செய்வாங்க முதல்வர் அம்மான்னு நான் நம்புறேன். விரைந்து இது நடக்கணும் என்ற ஏக்கத்தோடவும் ஆசையோடவும் எல்லாரோட எண்ணத்தையும் முதல்வர் அம்மா கையில தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேரணி நடத்தியிருக்கேன்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தற்போது சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ளனர். மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை மாநில அரசு விடுதலை செய்வது தொடர்பான வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதனை விசாரிக்க உள்ளது.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் தமிழக கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வடமாகாணத்தைப் போல கிழக்கு மாகாணத்திலும் படையினர் நிலை கொண்டுள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்திகளுடன் ஆர் உதயகுமார்.
வடமாகாணத்தைப் போன்று கிழக்கு மாகாணத்திலும் படையினர் நிலை கொண்டுள்ள தனியார் காணிகள் விடுவிக்கப்படும் என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே மாகாண சபை உறுப்பினர்களுடன் சந்திப்பொன்றிலும் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போதே பிரதம மந்திரி இந்த உறுதிமொழியை தங்களுக்கு வழங்கியுள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் M.R. அன்வர்.
முடிவடைந்த நல்லாட்சி உருவாக்கப்பட்டதன் பிற்பாடும் இன்னும் பொதுமக்களுடைய காணிகளிலே படையினர் நிலை கொண்டிருப்பது சம்பந்தமா, அதே போன்று அவரோட காணிகள் கையளிக்கப்படாத நிலைமை குறித்தும், அதே போன்று பொதுமக்களுடைய காணிகள் மேலும் கடற்படையினர் அதே போன்று இராணுவத்தினரால் விஸ்தரிக்கப்பட்டுக் கொண்டு செல்லுகின்ற நிலைமை என்பது இந்த நல்லாட்சியிலே மக்கள் மத்தியிலே இன்னும் அச்சத்தை ஊட்டியது மாத்திரமல்ல ஒரு சந்தேகத்தன்மை ஏற்படுத்தியிருக்கின்ற. எனவே இவற்றுக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டத்தை சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர் நாங்கள் வேண்டி நிகழ்ந்தோம். குறிப்பாக திருகோணமலை பிரதேசத்தை எடுத்தால் அதிகமாக புல்மோட்டை பிரதேசத்திலே கடற்படையினருடைய ஆதிக்கம் என்பது இன்னும் விஸ்தரிக்கப்படுகின்ற நிலைமையிலும், அரிசிமலை பகுதியிலே இன்னும் சுனாமியால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டிலே இன்னும் கடற்படையினர் இருப்பது குறித்தும், அதே போன்று மண்கண்டி பிரதேசத்திலே பொதுமக்களுக்கு சொந்தமான தோட்ட காணிகளை கடற்படையினர் 200 மேற்பட்ட இயக்க காணிகளை மீளவும் அவர்கள் அடைத்து வைத்திருப்பது, அதே போன்று 13ஆம் கட்டை பகுதியிலே இராணுவத்தினர் சுமாராக 200 மேற்பட்ட ஏக்கர் காணிகள் பொதுமக்களுடைய தோட்ட வயல் காணிகள் வேலியிட்டிருப்பது ஒரு சம்பந்தமாகவும் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பொதுமக்களுடைய காணிகளிலே படையினர் நிலை கொண்டிருப்பது குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அதை விடுவித்து தர வேண்டும் என்றும் உறுதியாக கேட்டுக்கொண்டார்கள்.
தங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் நியாயத்தன்மையை பிரதம மந்திரி ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார்.
இதற்கு பொறுப்பா இருக்கின்ற அமைச்சர் சரத் பொன்சேகா, அதே போன்று கிழக்கு மாகாண ஆளுநர், கிழக்கு மாகாண முதலமைச்சர், அதே போன்று பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ஆகியோர் கொண்ட ஒரு குழு ஒன்றை அமைத்து வடக்கில் எவ்வாறு தான் பொதுமக்களுடைய காணிகளை படையினர் விடுவித்து கையளித்திருக்கின்றாரோ, அதே போன்று கிழக்கில் உள்ள காணிகளையும் தான் முடிந்தவரை இந்த குழுவினூடாக வெகு விரைவில் முடித்து தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். பிரதமர் வடக்கில் இருந்த 1000 ஏக்கர் காணிகளை விடுவித்துக் கொடுத்திருக்கின்றார். கிழக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவிப்பு என்பது எங்களை பொறுத்த மட்டுமே ஒரு வடக்கை போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லை. அந்த காணிகளை விடுவித்து பொதுமக்களிடத்திலே கையளிப்பார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் M.R. அன்வர்.
உதயகுமார். கொழும்பின் புறநகர் பகுதியில் இராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. அதுகுறித்த செய்திகளுடன் மீண்டும் ஆர். உதயகுமார்.
சலாவ இராணுவ முகாம் ஆயுத களஞ்சிய வெடிப்புச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இழப்பீடுகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 70க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கரா தெரிவிக்கின்றார். முதற்கட்டமாக தங்களின் வீடுகளில் குடியிருக்க முடியாதுள்ள குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இதனை வழங்க முடியுமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார் கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கரா.
உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து வருவது நேய நேரம். தயாரித்து வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் மரிய மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மரிய மைக்கேல் பிரான்சிஸ். நேயர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
ஆம், முதலில் ஒரு நேயரின் புகார் கடிதம். இலங்கையிலிருந்து எழுதும் தயாபரன் என்னும் நேயர் நமது இணையதளத்தில் இலங்கை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த செய்தியில் அவரை நீதியமைச்சர் என்று எழுத்துப்பிழையுடன் குறிப்பிட்டிருந்ததாகவும் இதுபோன்ற எழுத்துப்பிழைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்.
நேயர் சுட்டிக்காட்டியதற்கு நன்றி. நாம் இந்த செய்தியில் ஒரே ஒரு இடத்தில் தவறுதலாக இந்த எழுத்துப்பிழையை கவனிக்காமல் விட்டுவிட்டோம். நேயரின் மின்னஞ்சலுக்கு பின் இந்த தவறு சரி செய்யப்பட்டுவிட்டது. நன்றி.
இலங்கை தமிழர்கள் சிங்கள மொழியை கற்க வேண்டும் என்று இலங்கை வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் கூறியிருப்பது பற்றி எழுதும் கொழும்பு நேயர் எம் எஸ் ஷாஜகான், நாட்டார் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை ஆளலாம் என்பது ஒரு சொல். வர்த்தகர்கள் எப்போதும் முதலில் செய்வது அதைத்தான். ஆகவே விக்னேஸ்வரன் சொல்வது முற்றிலும் உண்மை என்கிறார்.
சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டது குறித்த செய்தி பற்றி எழுதும் இலங்கை நேயர் என் நாகேந்திரன், சட்டவிரோத சிறுநீரக விற்பனை கும்பலின் தலைவன் கொல்கத்தாவில் கைது, சரியையா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பயங்கரமான கேடிகளை கண்டுபிடித்துள்ளார்கள். வாழ்த்துக்கள். இந்த அறிவு வளர்ந்துள்ள உலகில் மக்கள் கேட்கும் ஒரே கேள்வி, இந்த ஆஸ்பத்திரிகளுக்கும் ஆபரேஷன் செய்யும் டாக்டர்களுக்கும் இந்த சிறுநீரகங்கள் எப்படி எங்கிருந்து வந்தவை என்று உண்மையிலேயே தெரியாதா? பொறுப்புள்ள பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு இவை தெரியாதா? வேடிக்கை என்கிறார்.
நிரபராதி நிசாருதீன் 23 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின் விடுதலை என்ற செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னிய நேயர் வி டி ரவிச்சந்திரன், இப்படி பல நிசாருதீன்கள் தங்களது ஆயுளை காரணமின்றி சிறையில் கரைத்து கொண்டிருக்கின்றனர். இவரது இளமை வாழ்க்கையும் கல்வியும் நாசமாகிவிட்டது. இதற்கு காரணமான காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது? பேரறிவாளனுக்கும் இதே கதிதானோ என்கிறார்.
ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு என்ற செய்தி குறித்து எழுதும் பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன், உச்சநீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்ததற்கான காரணம் புரியவில்லை. ஏற்கனவே நீதிபதி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது குற்றம் இல்லை என்று கூறிவிட்டார். இனிமேல் இதில் புதிதாக என்ன சொல்லப்போகிறார்? வருமானத்துக்கு அதிகமாக நல்வழியில் எவ்வாறு சொத்து சேர்ப்பது என்று இந்த நீதிபதி சொன்னால் என்னை போன்ற கோடிக்கணக்கான இந்தியர்கள் பயன்பெறலாம் என்கிறார்.
மறைந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலியின் வாழ்க்கை குறித்த புகைப்பட தொகுப்பு நமது இணையதளத்தில் வெளியிட்டிருந்தோம். அந்த தொகுப்பு அருமையாக இருந்தது என்கிறார் திருச்சி நேயர் ஏஎம்எல் நஜ்முல் ஆரிஃபின்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை விபத்தில் 17 பேர் கொல்லப்பட்ட செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், தமிழகத்தில் உள்ள ஆர்டிஓ அலுவலர்களின் கிடுக்கி பிடியின்மையே இதற்கு காரணம். புரோக்கர்கள் மூலம் வீட்டில் இருந்தபடியே ஓட்டுநர் உரிமத்தை கொடுத்துவிட்டு மாத கிம்பளம் பல நகரங்களில் சம்பாதிக்கின்றனர். தொழில்நுட்பம் என்னவோ 4G வேகத்தில் சென்றாலும் சாலைகளை பராமரித்தலில் 0.5G வேகத்தில் கூட செயல்படாமல் அரசு அதிகாரிகளும் மெத்தனமாக திரிகின்றனர் என்கிறார்.
மும்பையில் எஞ்சிய உணவை சேகரித்து தெருவில் வீடற்ற நிலையில் வசிக்கும் மக்களுக்கு தரும் டப்பா வாலாக்கள் பற்றிய குறுங்காணொளி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது குறித்து எழுதும் நேயர் ஜான் சிமியோன், நல்ல திட்டம், எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட நாயகர்கள் உருவெடுத்தால் நல்லா இருக்கும் என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் மரிய மைக்கேல். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேயர்களே, எமது நிகழ்ச்சி பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவை சனிக்கிழமை தோறும் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.